ஸ்ரீமத் பாகவதம் அதுல இருந்து நம்மளை பேச சொல்லி கேட்டிருக்காங்க. ஸ்ரீமத் பாகவதம்னா என்ன? ஸ்ரீமத் பாகவதம் எதை பத்தி சொல்லி தருது? கிருஷ்ண கதா இரண்டு வகைப்படும். ஒன்னு கிருஷ்ணரால் சொல்லப்பட்ட கதை, இன்னொன்னு கிருஷ்ணரை பற்றி சொல்லப்பட்ட கதை. பகவத்கீதை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அவரே நேரடியாக உபதேசம் பண்ணார். பகவத்கீதை கிருஷ்ணரால் சொல்லப்பட்ட உபதேசம். ஸ்ரீமத் பாகவதம் கிருஷ்ணரை பற்றி சொல்லப்பட்ட உபதேசம். பகவத்கீதை பாகவதம் இரண்டுமே கிருஷ்ண கதா. பாகவதம் கிருஷ்ணரை பற்றி சொல்லப்பட்டது. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய உன்னதமான லீலைகள், அவருடைய பல்வேறு அவதாரங்களில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் செய்த லீலைகள் எல்லாத்தையுமே தத்துவபூர்வமான விளக்கங்களோட கொடுக்கப்பட்டது தான் ஸ்ரீமத் பாகவதம். வேத ஞானம் எல்லாத்துக்குமே சுருங்கி வேதாந்த சூத்திரமா வேத வியாச கொடுத்தார். அந்த வேதாந்த சூத்திரத்துக்கு வேத வியாசரே அளித்த வியாக்கியானம் தான் ஸ்ரீமத் பாகவதம். ஸ்ரீமத் பாகவதம் வேத ஞானத்தினுடைய பழுத்த பழம் அப்படின்னு சொல்லப்படுது. ஸ்ரீமத் பாகவதத்துல பல லீலைகள் இருந்தாலும் குறிப்பா இன்னைக்கு ஒரு குறிப்பிட்ட உபதேசத்தை நம்ம இங்க மேற்கொள்ளலாம். இங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடந்த நிகழ்ச்சியில பல பேர் ஆஞ்சநேயரை பத்தி பேசினாங்க. நாமக்கல் ஆஞ்சநேயருக்கு மட்டும் பிரபலமானது கிடையாது. இந்த ஆஞ்சநேயர் யார வழிபடுறார் அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய நரசிங்க தேவர். அந்த நரசிங்க தேவருடைய லீலை ஸ்ரீமத் பாகவதத்துல சொல்லப்பட்டிருக்கு. அதுல இருக்கக்கூடிய ஒரு சில முக்கியமான உபதேசங்களை நம்ம இங்க பார்க்கலாம். உங்கள எல்லாருக்கும் பெரும்பாலும் நரசிங்க தேவருடைய லீலைகள் தெரிஞ்சிருக்கும். அந்த கதை உங்க எல்லாருக்குமே தெரியும். அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய தத்துவ உபதேசங்களை இப்ப நான் இங்க சொல்றதுக்கு விருப்பப்படுறேன். ஸ்ரீமத் பாகவதத்துல ஹிரண்யகசிப்பு நிறைய அட்டூழியங்களை செஞ்சுட்டு இருந்தப்ப ஹிரண்யகசிப்புவினுடைய கோட்டத்தை அடக்குனது யார் அப்படின்னா நரசிம்மர். ஒரு விதத்துல சொன்னா, இன்னொரு விதத்துல பார்த்தோம் அப்படின்னா பிரகலாத், ஹிரண்யகசிப்புவினுடைய பையன், நரசிங்கதேவருடைய மிகச்சிறந்த பக்தர் பிரகலாத் மகாராஜ். அவர் சின்ன குழந்தையா தான் இருந்த, வெறும் 5 வயது சிறுவன் தான். அவரை கூப்பிட்டு, நீ என்ன கத்துண்ட, உன்னோட பள்ளிக்கூடத்துல நீ என்ன கத்துக்கிட்ட அப்படின்னு சொல்லி ஹிரண்யகசிப்பு கேட்பான். அப்ப பிரகலாத் மகாராஜ் ஹிரண்யகசிப்பு கிட்ட மிக ஆழமான தத்துவமான விஷயங்களை பேசுறார். ஹிரண்யகசிப்பு கிட்ட பிரகலாத் மகாராஜ் சொல்றார், மதியன கிருஷ்ண பரத சுதோவா விதோபி பத்தியத கிருகவிதானா அதாந்த கோபி விஷதாந்த மிஷ்ரம் புன புனச்சர்வித்த சர்வனானா. அவர் சொல்றார், ஜனங்க எல்லாருமே மென்னதையே மின்னு இருக்கிறாங்க, கிருஷ்ணரை கண்டுக்கிறது இல்லை. மென்னதையே மின்றாங்கன்னா என்ன அர்த்தம்? எல்லாருமே தங்க வாழ்க்கையை எப்படி நடத்தணுமோ, அவங்க வாழ்க்கையில என்ன செஞ்சுட்டு இருந்தாங்களோ இது வரைக்கும் அதே காரியத்தையே செஞ்சுட்டே இருக்கிறாங்க, மென்ன விஷயத்தையே மென்னு இருக்கிறாங்க. பாத்தீங்கன்னா, ஒரு கரும்பு சாறு குளிர் இடத்துக்கு போனோம்னா அங்க புளிஞ்ச சக்கை நிறைய போட்டு வச்சிருப்பாங்க. அந்த சக்கையை போட்டு மேலும் மேலும் புளிஞ்சா அதுல இருந்து என்ன கிடைக்கும்? ஒண்ணும் கிடைக்காது. அது சக்கை ஆனதுக்கு அப்புறம் அது புளிஞ்சா ஒண்ணுமே கிடைக்காது. அது மாதிரி இந்த உலகத்துல எல்லாருமே வந்து மென்னதையே மென்னு இருக்கிறாங்க. நான் என்னுடைய புலனு வச்சு நான் என்ன அனுபவிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல நம்மளுடைய புலன்களை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. அதுதான் மென்றதையே மென்றதுங்க. நம்ம இப்ப நம்ம நல்லா சாப்பிடுறோம், நல்லா தூங்குறோம், உடலுறவுல இருக்கிற ஈடுபடுறாங்க, நம்மள தற்காத்துக்கிறோம். இந்த செயல் எல்லாமே நம்ம எத்தனையோ திறமையில செஞ்சிருக்கோம். இப்ப நமக்கு அழகான குலோப் ஜாம் வச்சோம்னா நமக்கு ருசி தெரியுது. ஆனா இதுக்கு முன்னாடி நம்ம பன்றியினுடைய உடல்ல இருந்த போது வேற ஒரு பொருளை வச்சா நமக்கு அதுல ருசி இருக்கும். இப்படி பல விதமான பொருள்களை நம்ம வந்து வந்து அனுபவிச்சு மென்றதையே மென்னுட்டு வாழ்க்கையை ஓட்டிட்டு இருக்கோம். வாழ்க்கை எதுக்காக அப்படிங்கிற எண்ணத்தையே நம்ம வந்து கருத்து கொள்றதே கிடையாது. வாழ்க்கை எதுக்காக எதுக்காக பிறந்திருக்கும் யோசிச்சு பார்க்கறதே கிடையாது. கிருஷ்ணரை விட்டுட்டு வேற ஏதோ விஷயங்கள்ல நம்மளுடைய செயல்களை செஞ்சுட்டு இருக்கோம். அதனாலதான் பிரணாம மாசரா மத்தியன கிருஷ்ணன் பார்த்த சுதுவா, கிருஷ்ணரை விட்டுட்டாங்க. கிருஷ்ணரை பற்றி சிந்திக்காம ஜனங்க வந்து புனஸ்டர்வித்த சர்வனான உள் மென்றதே மென்னு இருக்கான். இப்ப பாத்தீங்கன்னா மனிதர்கள் இருக்கும், மிருகங்கள் இருக்காங்க. மனிதருக்கும் மிருகத்துக்கும் என்ன வித்தியாசம், என்ன வித்தியாசம் யாருக்கும் நிறைய பேர் கேட்டோம்னா, மனிதர்கள் வந்து கார் வச்சிருக்காங்க, பங்களால போறாங்க, பங்களா கட்டுறாங்க. மிருகங்களுக்கு அதெல்லாம் கிடையாதுங்க, நாங்கள் கம்ப்யூட்டர் வச்சிருக்கோம், செல்போன் வச்சிருக்கோம், மிருகங்களுக்கு அதெல்லாம் கிடையாதுங்க அப்படின்னு சொல்லி வித்தியாசம் சொல்லுவாங்க. அது கிடையாது. ஸ்ரீமத் மகாபாரதத்தை சொல்லப்படுது, ஆஹார நித்ர பயமைத்துனம் சமானியம் ஏதா பசுவினரான தர்மோகிதேஷாம் அதிகோ விசேஷம் தர்மேன கேனா பசுவி சமானம். ஆஹார நித்ர பய மைத்துனம், இந்த நாலு விஷயங்களும் மனிதனுக்கும் மிருகத்துக்கும் பொதுவானது. சாப்பிடுறது, தூங்குறது, உடல் உறவு கொள்றது, தற்காத்துக்கிறது, இந்த நாளும் மனிதனுக்கும் மிருகத்துக்கும் பொதுவானது. இந்த நாலு செயல்களை ரொம்ப சொகுசா செய்யறதுனால மனிதன் வந்து மிருகத்திலிருந்து விடுபடுறது கிடையாது. மனிதன் வேலைக்கு போறான், என்னென்னமோ செயல்கள்லாம் செய்யறான். எதுக்காக செய்யறான், நல்லா சாப்பிடணுங்க, தூங்கணுங்க, உடல் உறவு ஈடுபட்டுக்கணும், என்ன நான் பாதுகாத்துக்கணும், இதுதாங்க என்னோட வாழ்க்கையோட குறிக்கோள். இதை தவிர வேற என்ன நீ குறிக்கோள் வச்சிருக்க? நான் வேணா சொல்லலாம், நான் வந்து டாக்டர் படிக்கணுங்க, இன்ஜினியர் ஆகணுங்க, நான் வந்து பெரிய கோடீஸ்வரன் ஆகணுங்க. அது எல்லாத்துக்கும் பின்னாடி என்ன இருக்கு, நான் அனுபவிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம். அவன் வந்து இந்த நாலு செயல்கள் தான் பிரதானமா இருக்கு. சாப்பிடுறான், தூங்குறான், உடல் உறவுல ஈடுபடுறான், தற்காத்துக்கிறான். அப்படி ஒரு நிலையில இந்த நாளை மட்டும் செஞ்சுட்டு இருந்தான் அப்படின்னா அப்ப அவன் மிருகத்துக்கு சமமானவன். ஆஹார நித்ர பயமைத்துனம் சமானியம் ஏதா பசுமீனரான் தர்மோகிதேஷம் அதிகோ விசேஷம் தர்மேனகீனம் பசுமீஷமானம். மனிதனை மிருகத்திலிருந்து வித்தியாசப்படுத்தி காட்டுறது எது அப்படின்னா தர்மம், ஆன்மீக காரியங்கள், கிருஷ்ண பக்தி. ஒரு மனிதன் எப்ப கிருஷ்ண பக்தியில ஈடுபடாம இருக்கிறானோ அப்ப அவன் மிருகத்துக்கு சமமானவன். எப்போ ஒருத்தர் நான் யார், எதுக்காக பிறந்திருக்கேன், வாழ்க்கைனா என்ன, வாழ்க்கையோட குறிக்கோள் என்ன, மரணம்னா என்ன, மரணத்துக்கு அப்புறம் என்ன நடக்க போகுது, இதெல்லாம் பத்தி எவன் ஒருவன் யோசிக்கலையோ அவன் மிருகத்தை போலே வாழ்ந்துட்டு இருக்கான். அவன் வேணா எவ்வளவு வேணாலும் சாப்பிடலாம், எவ்வளவு வேணாலும் பேசலாம், எவ்வளவு வேணாலும் உடலுறவு கொள்ளலாம், எவ்வளவு வேணாலும் தூங்கலாம், தன்னை பாதுகாத்துக்கலாம். ஆனா அந்த செயல்கள் அவனை வந்து முக்கியமானவன ஆக்குறது கிடையாது. அந்த செயல்கள் எல்லாமே அவனை கீழே கொண்டு போகுது. அதனாலதான் பிரணாம மகாராசரா புனஸ்டர்வித்த சர்வனானா, மென்னதையே மென்னுட்டு வாழ்க்கையை எல்லாரும் கூட்டிட்டு இருக்கிறாங்க. மனிதனை வித்தியாசப்படுத்தி காட்டக்கூடியது தர்மம். தர்மம் அப்படின்னா என்ன, பல பேர் பல விஷயங்கள் சொல்லுவாங்க தர்மம் அப்படின்னு கேட்டீங்கன்னா. பல பேர் அவங்க என்ன தர்மம் நினைக்கிறாங்களோ அதை பத்தி சொல்லுவாங்க. ஒரு சிலர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, உனக்கு என்ன தோணுதோ தர்மம்னு அதுதான் உனக்கு தர்மம் அப்படின்னு கிடையாது. தர்மம் அப்படிங்கிறது சாஸ்திரங்கள்ல என்ன வகுக்கப்பட்டிருக்கோ அதுதான் தர்மம். ஸ்ரீமத் பாகவதம் சொல்றது, தர்மம் து சாட்சா பகவத் பிரணீதம் ஸ்ரீகிருஷ்ணருக்கு பிடித்தமான செயல்களை செய்யறது தான் தர்மம். இதுதான் உண்மையில சொல்லப்பட வேண்டிய விஷயம். இன்னைக்கு மக்கள் எல்லாரும் தர்மம் என்ன அப்படிங்கறது தெரியாம செயல்பட்டு இருக்காங்க. உண்மையான தர்மம் என்ன, தர்மம் அப்படின்னா என்ன, அதை முதல்ல நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். தர்மம் அப்படின்னா எந்த ஒரு பொருள், எந்த ஒரு தன்மையை நம்ம கிட்ட இருந்து பிரிக்க முடியாதோ அதுதான் தர்மம்னு சொல்லப்படும். இப்ப ஒரு ஒவ்வொரு பொருளுக்கும் தர்மம் இருக்கு. நம்ம பாத்தீங்கன்னா ஒரு தண்ணி இருக்கு அப்படின்னா அதுக்குன்னு ஒரு சில சுபாவங்கள் இருக்கு. அது வந்து நீர்த்தன்மையுடையதா இருக்கு. உப்புன்னு எடுத்தீங்கன்னா அந்த உப்புக்குன்னு ஒரு சில சுபாவங்கள் இருக்கு. இப்படி ஒவ்வொரு பொருளுக்கும் சுபாவம் இருக்கு. மனிதனுக்கு என்ன சுபாவம் இருக்கு, மனிதனுடைய சுபாவம் என்ன அப்படின்னா, இது மனிதனுக்கு மட்டும் கிடையாது எல்லா உயிர்வாளிகளுக்கும் உண்டான சுபாவம் என்ன அப்படின்னா, ஜீவரோ சுரூபோய் கிருஷ்ணேர நித்யதாஸ், நம்ம எல்லாருடைய உண்மையான சுரூப நிலை பகவான் ஸ்ரீகிருஷ்ணருக்கு சேவை பண்றது. இதுதான் நம்ம செய்ய வேண்டிய செயல். ஆனா இதை விட்டுட்டு நம்ம என்னென்னமோ செஞ்சுட்டு இருக்கோம். பிரலாத் மகாராஜ் மேலும் சொல்றார், நதே விதுர் ஸ்வத்தகதம் விஷ்ணு ஸ்வ அர்த்தகதம். விஷ்ணு பகவான் விஷ்ணுவுக்கு பக்தி செய்யறதுதான் ஒருத்தனுக்கு ஸ்வ அர்த்தம், ஒருத்தனுக்கு உண்மையான சொந்த நலன். நம்மளுடைய சொந்த நலன் என்னன்னு தெரியாமலே நம்ம செயல்பட்டு இருக்கோம். ஜனங்க நினைக்கிறாங்க விஷ்ணு, இங்க இங்க பிரலாத் மகாராஜ் சொல்றார், பகவான் விஷ்ணுவை வழிபடுறதா ஒருத்தருடைய சொந்த நலன். அந்த சொந்த நலனை விட்டுட்டு பல பேர் என்னென்னமோ செஞ்சுட்டு இருக்காங்க. நாத்தே விதூர் ஸ்வார்த்த கதம் விஷ்ணு, விஷ்ணு தான் சொந்த நலன் தெரியாம வேற என்னென்னமோ காரியத்தை செஞ்சுட்டு இருக்காங்க. பல பேர் இன்னைக்கு கோயிலுக்கு வராங்க, இங்க கூட ஒரு சிலர் சொல்றாங்க, பல பேர் கோயிலுக்கு வரும்போது என்ன வேண்டாங்க, ஆஞ்சநேயர் கோயிலுக்கு வர்றவங்க பாத்தீங்கன்னா பல பேர் வியாதி போகணுங்க, நல்ல ஆரோக்கியம் வரணுங்க, பலம் வரணுங்க, இப்படி எல்லாம் வேண்டாங்க. இல்ல எந்த கோயிலுக்கு வேணாலும் எடுத்துக்கோங்க, ஜனங்க போய் என்ன வேண்டாங்க, பெரிய லிஸ்ட் வச்சிருப்பாங்க கோயிலுக்கு போறதுக்கு முன்னாடி, பகவானே எனக்கு இது வேணும் இது வேணும் இது வேணும் இது வேணும் வரிசையா அனுப்புவாங்க. எனக்கு வந்து கல்யாணம் ஆகணும், எனக்கு நல்ல மனைவியா வரணும், வேலையில ப்ரொமோஷன் கிடைக்கணும், இல்ல வேலைன்னா வேலை கிடைக்கணும், வேலை இல்ல இருந்தாலும் மேனேஜர் வந்து டிரான்ஸ்பர் ஆகி வேற இடத்துக்கு போகணும், இப்படி என்னென்னமோ ஒரு சில வேண்டுகோள்களை முன்னாடி வச்சுட்டு கோயிலுக்கு போறாங்க. ஆனா இப்படி போறதுக்கு பேரு ஸ்வ அர்த்தம் கிடையாது, அது நம்மளுடைய சொந்த நலன் கிடையாது. நீங்க நினைக்கலாம் அது என்னோட நலனுக்காக தானே நான் போறேன் அப்படின்னு, ஆனா கிடையாது. கீதையில பாத்தீங்கன்னா அர்ஜுனன் தன்னுடைய சொந்த நலன் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த நினைச்சிட்டு இருந்தான், நான் வந்து சண்டை போடாம விட்டுட்டேன் அப்படின்னா அது எனக்கு நல்லதுன்னு நினைச்சான். ஆனா கிருஷ்ணர் அப்படி சொல்ல, கிருஷ்ணர் உன்னுடைய சொந்த நலன் என்னன்னு உனக்கு தெரியலடா அப்படின்னு சொல்லி சொன்னார். கிருஷ்ணர் சொன்னார், எல்லா சூழ்நிலையும் நீ சண்டை போட்டுதான் ஆகணும், அது வந்து அதுதான் உனக்கு நலன் பயக்கு. நான் சொல்றேன் உன்னை சண்டை போட சொல்லி, அதனால நீ சண்டை போடணும், அதுதான் உனக்கு நலனை பயக்கும். பல பேர் தங்களுடைய சொந்த நலன் என்னன்னு தெரியாம கடவுள்கிட்ட போய் என்னென்னமோ கேட்டுட்டு இருக்கிறாங்க. பெரிய பெரிய லிஸ்ட் கொடுக்கறது தான் பக்தின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா கிடையாது, கடவுள்கிட்ட போய் எதையுமே எதிர்பார்க்க கூடாது. நம்மளுடைய சொந்த நலன் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுட்டு அதை நம்ம கேட்கணும். நம்மளுடைய சொந்த நலன் என்ன, நம்ம யாருன்னு தெரிஞ்சுக்கணும், அப்பதான் நம்மளுடைய நலன் என்னங்கிறது நமக்கு தெரிய முடியும். ஜனங்க எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, நான் இந்த உடல், நான் இந்த சரீரம், இந்த உடல்ல நான் என்ன அனுபவிக்க முடியுமோ அதுதான் எனக்கு சொந்த நலன். இந்த உடல்ல நான் எந்த அளவுக்கு அனுபவிச்சிடும், என்னால நிறைய அனுபவிக்க முடிஞ்சுன்னா அதுதான் எனக்கு நன்மை அப்படின்னு நினைச்சுக்கிறான். ஆனா கிடையாது, நம்மளுடைய சொந்த நலன் என்ன, ஸ்வார்த்தா அப்படிங்கிறது என்ன, பகவான் விஷ்ணுவை வழிபடுறது, பகவான் விஷ்ணுவை நமக்கென்று எந்த ஒரு ஆசையும் இல்லாமல் வழிபடுறது. சும்மா கடவுள்கிட்ட போய் லிஸ்ட் கொடுக்கறது பேர் பக்தி கிடையாது, அது கிடையாது ஆன்மீகம். பல பேர் ஆன்மீகம் அப்படின்னு சொல்லி கடவுள்கிட்ட போய் இதை கேளுங்க அதை கேளுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, ஆனா அது கிடையாது. அது வந்து நம்மளுடைய சுவார்த்தம் கிடையாது. நம்ம இன்னைக்கு ஒரு உதாரணமே எடுத்துக்கலாமே, கடவுள் அப்படி நமக்கு வேலை கொடுத்துட்டார் அப்படின்னா முடிஞ்சு போச்சா, அதோட முடிஞ்சு போச்சா, கிடையாது. ஒருத்தவங்களுக்கு சாப்பாடு கொடுங்கன்னு சொல்றாங்க, சாப்பாடு கொடுத்துட்டா முடிஞ்சு போச்சா, அதோட அடுத்த வேலை அவங்களுக்கு பசிக்காதா. ஒருத்தனுக்கு உணவு கொடுங்க, ஆரோக்கியம் கொடுங்க அப்படின்னா முடிஞ்சு போச்சா, வாழ்க்கை ஃபுல்லா ஆரோக்கியமான உடல் இருந்ததுன்னா அது போதுமா, மரணம் ஒண்ணு வருமே அதை ஏன் நீ யோசிச்சு பாக்கலாம், மரணத்துக்கு அப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு யோசிச்சு பார்த்தேன் நீனு, மரணத்துக்கு அப்புறம் என்ன நடக்க போகுதுங்கிறத நம்ம யோசிக்காத பட்சத்துல வெறுமனை நம்ம வந்து சும்மா இந்த வாழ்க்கையை நல்லா வாழ்ந்தா போதும் அப்படின்னு நினைச்சோம்னா அது வந்து புத்திசாலித்தனம் கிடையாது. ஒருத்தன் காலப்போக்கு நினைச்சு பார்க்கணும், நெடுந்தூரத்தை கவனிக்கணும், வாழ்க்கைனா என்ன, கடைசியில என்ன நடக்க போகுது, நான் வந்து இப்ப நல்ல ஆரோக்கியமாவே இருக்கேன், நான் நல்லது ஒரு விதத்தை சொன்னீங்கன்னா கடவுள்கிட்ட போய் ஏதோ ஒரு விஷயத்த கேட்கறது கூட நல்லதுதான், ஆனா அது மட்டும் பத்தாது, நம்ம யோசிச்சும் பார்க்கணும் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது. ஆஞ்சநேயர்கிட்ட வந்து ஆஞ்சநேயா எனக்கு வந்து உடல் ஆரோக்கியத்தை கொடு அப்படின்னு சொல்லி கேட்கிறான், ஆரோக்கியத்தை கொடுத்தா ஆரோக்கியமா இருந்தா மரணமே வராதா, கிடையாது. மரணத்தை எல்லாரும் சந்திச்சுதான் ஆகணும். இந்த உலகத்துல யாராவது மரணம் எனக்கு வராதுன்னு உறுதியா சொல்ல முடியுமா, முடியாது. மற்ற விஷயங்கள் வேணா உறுதி இல்லாம இருக்கலாம், இன்னைக்கு இந்த எலக்ட்ரிசிட்டி அப்படியே இருக்குமா, இப்ப இந்த நிகழ்ச்சி முடிகிற வரைக்கும் சொல்ல முடியுமா, சொல்ல முடியாது. இந்த எலக்ட்ரிசிட்டி இப்படியே இருக்கலாம், பவர் இருக்கலாம், இல்ல பவர் எப்போனாலும் நிறுத்தலாம், நிக்காமலும் போகலாம், உறுதி கிடையாது. ஆனா ஒருத்தன் மரணம் அடைய மாட்டான் அப்படிங்கறத நம்ம சொல்ல முடியுமா? கிடையாது. அங்க அந்த இடத்துல சந்தேகம் அப்படிங்கிறதுக்கு வழி வேலையே கிடையாது. உறுதி, யார் ஒருத்தர் பிறக்கிறாங்களோ அவங்க எல்லாருக்கும் மரணம் உறுதி. கிருஷ்ணகீதையில சொல்றார், ஜாத்தசிய துருவம் மிருத்யு துருவம் ஜென்மம் மிருத்தச்ச. யாரெல்லாம் பிறக்கிறாங்களோ அவங்க எல்லாருக்குமே மரணம் உறுதி. யாரெல்லாம் மரணம் அடைகிறாங்களோ அவங்க எல்லாருக்குமே பிறப்பு உறுதி. அப்ப புத்திசாலியானவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, நான் எவ்வளவுதான் உடல் ஆரோக்கியம் வச்சாலும், எனக்கு எவ்வளவுதான் நல்ல மனைவி இருந்தாலும், எனக்கு எவ்வளவுதான் நல்ல குழந்தைகள் இருந்தாலும், எனக்கு எவ்வளவுதான் வேலையில நல்ல வருமானம் கிடைச்சாலும், நான் மரணத்தை ஒரு நாள் சந்திக்கணும், அந்த மரணத்துல இருந்து நான் விடுபடுறதுக்கு நான் முயற்சி செய்யணும் அப்படின்னு யோசிக்கிறவன் தான் புத்திசாலி, அப்படின்னு யோசிக்கிறவன் தான் மனிதன். அதனாலதான் சொல்லப்படுது தர்மேன தர்மம் தான் மனிதன் பிரிக்கிறது. தர்மேன கேனா பசுமீஷமானம், அந்த தர்மம் இல்லை அப்படின்னா அவன் மிருகத்துக்கு சமமாயிடறான். ஒரு மனிதனானவனுக்கு கேள்வி கேட்கக்கூடிய தன்மை இருக்கு. சும்மா இன்னைக்கு டிவியில என்னங்க சீரியல் ஓடுது, இல்ல இன்னைக்கு அரசியல்ல என்னங்க நடக்குது, சினிமாவில என்னங்க நடக்குது அப்படின்னு கேள்வி கேட்கறது கிடையாது. ஆன்மீக விஷயமா, நான் யாரு, கடவுள் யாரு, மரணம்னா என்ன, அப்புறம் என்ன நடக்க போகுது, இதெல்லாம் கேட்கக்கூடியவன் தான் புத்திசாலி. இதெல்லாம் ஒருத்தர் தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் வந்து பிறவி எடுத்திருக்கிறோம், அதுக்காக தான் மனித பிறவி இருக்கு. சும்மா மிருகத்தை போல வாழ்ந்துட்டு போறதுக்கு கிடையாது. அதைதான் பிரகலாத் மகாராஜ் தன்னுடைய தந்தையான ஹிரண்யகசிப்புக்கு போதிக்கிறார். ஹிரண்யகசிப்பு அசுரன், ஆனா அந்த அசுரனுக்கு பிரகலாதர் போதிக்கிறார், நீ வந்து விஷ்ணுவும் பகவான் விஷ்ணுவடி அடையல அப்படின்னா, அவருக்கு நீ பக்தி செய்யல அப்படின்னா, நீ எவ்வளவுதான் வச்சிருந்தாலும் பிரயோஜனம் கிடையாது. அதே பிரகலாதருடைய கதையில பின்னாடி வரும்போது ஹிரண்யகசிப்புடைய சேவகர்கள், அதாவது ஹிரண்யகசிப்புவினால பாதுகாக்கப்படுறவங்க, அதாவது சந்தா அமர்கா சுக்கராச்சாரியரோட ரெண்டு பசங்க, அவங்க சொல்லுவாங்க, ஹிரண்யகசிப்பு நீங்க எவ்வளவு பெரியவங்க தெரியுமா, நீங்க இப்படி கண்ணு உங்களுடைய இமை அசைஞ்சது அப்படின்னா தேவலோகத்துல இருக்கவங்க எல்லாம் பயப்படுவாங்க. அது உண்மை. ஹிரண்யகசிப்பு அப்படி பார்த்து மேல அப்படி முறைச்சா அப்படின்னா தேவலோகத்துல இருக்கவங்க எல்லாம் பயப்படுவாங்க. தேவர்கள் எல்லாருமே எக்கச்சக்கமான தேவர்கள் சேர்ந்து செய்யக்கூடிய வேலைய ஹிரண்யகசிப்பு தனியால அவன் செஞ்சுட்டு இருந்தான். அவனே மலையை வர வச்சான், அவனே வெயில கொடுத்தான், எல்லா தேவர்களையுமே அவனே கட்டுப்படுத்தினான். எல்லா தேவர்களும் செய்ய வேண்டிய வேலை எல்லாத்தையும் அவங்க எல்லாரையும் விரட்டிட்டு ஹிரண்யகசிப்பு தேவலோகம் எல்லாத்தையும் ஆட்சி செஞ்சான். இந்திரனுடைய வஜ்ராயுதம் தாக்குச்சு அப்படின்னா ஹிரண்யகசிப்புடைய நெஞ்சில பட்டு வெளியில போய் குதிச்சிருக்கும். வஜ்ராயுதம் துளைக்க முடியாத ஒரு நெஞ்சு, அந்த மாதிரி பலசாலி, அந்த மாதிரி செல்வம் மிகுந்தவன் ஹிரண்யகசிப்பு போல பலம் யாருக்கு இருக்கும்? யாராலையும் யோசிச்சு பார்க்க முடியாது. நம்மளால ஒரு கத்தி வச்சு குத்துறோம்னா ஒண்ணும் கிடையாது. இந்த மாதிரி கத்தி நம்ம உபயோகப்படுத்தக்கூடிய கத்தி மாதிரி எண்ணிலடங்காத மடங்கு, கோடிக்கணக்கான மடங்கு பலம் வாய்ந்தது இந்திரனுடைய வஜ்ராயுதம். அந்த இந்திரனுடைய வஜ்ராயுதம் தாக்குத்தது அப்படின்னா ஹிரண்யகசிபுவின் நெஞ்சில இருந்து எகிரி குதிச்சு ஓடும். அப்ப ஹிரண்யகசிபுவின் நெஞ்சு மார்பு எவ்வளவு வலிமை வாய்ந்ததா இருக்கும்? அப்ப ஹிரண்யகசிபுவின் உடல் பலத்தை யோசிச்சு பாருங்க, அவன் எவ்வளவு உடல் ஆரோக்கியத்தோட இருந்தான். மக்கள் எல்லாரும் பதவி வேணும்னு அழைகிறாங்க, ஹிரண்யகசிபுக்கு இல்லாத பதவி என்ன, அவனுக்கு இல்லாத சொத்து என்ன, மூலவத்தையும் அவன் ஆசை செஞ்சுட்டு இருந்தான். ஹிரண்யகசிபு அவ்வளவு பெரிய பணக்காரன், அவனுக்கு பேர் புகழ் நிறைய இருந்தது, அவன் தான் ராஜா. ஆனா அவனுக்கு மரணம்னா என்ன, அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. அதனால அவன் வெளித்தோற்றத்துல மிகப்பெரிய வெற்றி அடைஞ்ச மாதிரி தெரிஞ்சாலும் அவன் தோல்வி அடைஞ்சவனாகவே கருதப்படுறான். இதைதான் பிரகலாத் மகாராஜ் உபதேசம் பண்ற. தந்தையே, அசுரகுல தலைவனே, உனக்கு வந்து நீ நினைச்சிட்டு இருக்க உங்ககிட்ட எல்லா வசதியும் இருக்கு, நீ எல்லாரையும் கட்டுப்படுத்துற, எல்லாரையும் விட சிறந்தவன் நீ தான் அப்படின்னு நீ நினைச்சிட்டு இருக்க. உன்னுடைய பௌதிக வாழ்க்கையில நீ வெற்றி அடைஞ்சிட்டதா நினைச்சிட்டு இருக்க. ஆனா இது எல்லாமே நீ பகவான் விஷ்ணுவை நீ வழிபடல அப்படின்னா பிரயோஜனமே கிடையாது. விஷ்ணு பகவான் விஷ்ணுவை நீ வழிபடல அப்படின்னா இது எதுவுமே உன்னுடைய சுவார்த்தம் கிடையாது, உன்னுடைய உண்மையான நலன் கிடையாது. நீ பெரிய ராஜாவா இருக்கலாம், தேவர்கள் எல்லாரையும் கட்டுப்படுத்தலாம், உன்னை கண்டா தேவர்கள் பயந்து ஓடலாம், உனக்காக பிராமணர்கள் எல்லாம் துதிகள் பாடலாம், ஆனா அது எதுவுமே உனக்கு உண்மையான நலனை கொடுக்காது, அது எதுவுமே உன்னுடைய சொந்த நலன் கிடையாது, நீ பகவான் விஷ்ணுவை வழிபடணும். அப்படி இருக்கும்போது நம்ம யோசிச்சு பார்க்கலாம், நம்ம எவ்வளவுதான் இந்த உலகத்துல முக்கி திணறி உழைச்சாலும் ஹிரண்யகசிபு மாதிரி நம்மளால சொத்து சேகரிக்க முடியாது, ஹிரண்யகசிபு மாதிரி பேர் புகழ அடைய முடியாது, ஹிரண்யகசிபு மாதிரி ஒரு கட்டுப்பாட்டை தேவர்களையும் கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு நிலையை நம்மளால அடைய முடியாது. அப்படி இருக்கும்போது நம்ம எதுக்கு அந்த நிலைக்கு முயற்சி பண்ணணும்? இரண்டு அந்த நிலை இருந்தவனே இருந்தவன் கிட்டேயே பிரகலாதர் சொல்றார், இதெல்லாம் தண்டம், இதெல்லாம் விட்டுடுங்கிற. நம்ம கிட்ட அதெல்லாம் முயற்சி பண்ணாலும் கிடைக்காது. ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம், அதுதான் எனக்கு முக்கியம் அப்படின்னு நினைச்சிட்டு வாழ்க்கையை அதிலேயே கழிச்சுட்டு இருக்கோம். ஆன்மீகத்தை பத்தி யோசிக்கிறதுக்கிற அப்படியே ஆன்மீகத்தை பத்தி யோசிச்சாலும் அதை முறையா அணுகிறது கிடையாது. பல பேர் பாத்தீங்கன்னா யார் யாரோ ஒருத்தர் கடவுள் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. கடவுள் அப்படின்னா பகவான் கிருஷ்ணர். மனிதர்களை கடவுளா வழிபடக்கூடியவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்தியால தன்னையே கடவுள்னு சொல்லிட்டு தெரியக்கூடியவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. அதுக்கு ஒரு அளவே இல்லாம வளர்ந்துட்டு இருக்கு. அந்த மாதிரி நபர்களை அணுகிறது வந்து நம்மளுடைய சுபாகார்த்தம் கிடையாது. நம்மளுடைய சுபாகார்த்தம் என்ன, விஷ்ணு, பகவான் விஷ்ணு அணுகணும். அப்படி பகவான் விஷ்ணு அணுகாம வேற யார் அணுகினாலும் அதனால நமக்கு உண்மையான பலன் எதையுமே நம்ம அடைய முடியாது. மேலும் பிரகலாத் மகாராஜ் சொல்றார், ஸ்ரவணம் கீர்த்தனம் விஷ்ணு, ஸ்மரணம் பாதசேவனம், அர்ச்சனம் வந்தனம் தாசியம், சக்கியம் ஆத்ம நிவேதனம். இந்த 9 வழிமுறைகள் தான் ஒருத்தருக்கு ரொம்ப முக்கியமானது. இந்த 9 வழிமுறைகளை தான் ஒருத்தர் பின்பற்றணும் அப்படின்னு சொல்லி சொல்றார். ஸ்ரவணம் அப்படின்னா பகவான் கிருஷ்ணரை பற்றி கேட்கறது, கீர்த்தனம் அப்படின்னா பகவான் கிருஷ்ணரை பற்றி புகழ்றது, அவருடைய நாமத்தை சொல்றது. ஸ்மரணம் அப்படின்னா பகவான் கிருஷ்ணரை எப்பவுமே நினைச்சிட்டு இருக்கிறது. பாத சேவனம் அப்படின்னா அவருடைய பாதத்துக்கு சேவை பண்றது. அர்ச்சனம் அப்படின்னா பூஜை பண்றது. வந்தனம் அப்படின்னா அவர் முன்னாடி வந்து விழுந்து வணங்கிறது, அவரை போற்றி புகழ்றது. தாசியம் அப்படின்னா அவருக்கு சேவகனா இருந்து சேவை பண்றது. சக்கியம் அப்படின்னா பகவான் கிருஷ்ணருக்கு நண்பனா இருக்கிறது. ஆத்ம நிவேதனம் அப்படின்னா எல்லாத்தையுமே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு அர்ப்பணிக்கிறது. இந்த 9 வழிமுறைகள் தான் ஒருத்தருக்கு உண்மையான நலனை பயக்கக்கூடியது. இந்த 9 தான் தூய பக்தி தொண்டு. இதெல்லாம் ஒருத்தர் பயிற்சி செய்யணும். ஒருத்தர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நான் முதலே சொன்னேன் கோயிலுக்கு போய் லிஸ்ட் கொடுக்கறது தான் பக்தின்னு, அது கிடையாது. பகவான்கிட்ட போனா என்ன பண்ணணும், இந்த 9 விஷயங்கள்ல ஏதாவது ஒன்றுதான் நம்ம பண்ணணும். பகவான் கிட்ட போனா பகவானை பத்தி கேட்கணும், கோயிலுக்கு போனா பகவானை பத்தி கேட்கணும். நிறைய பேர் சொல்லுவாங்க கோயிலுக்கு போனா வர்ற கொஞ்ச நேரம் உட்காந்து வரணுங்க, சும்மா அது வந்து சடங்கு மாதிரி ஆயிப்போச்சு. கோயிலுக்கு போனா ஒரு உட்காந்து உடனே எழுந்திரிச்சு வர்றது, அது கிடையாது. இந்த கோயிலுக்கு போய் உட்காந்து வர்றது, கோயிலுக்கு போனா அங்க சாதுக்கள் இருந்து கேட்கணும். அதுக்காக தான் கோயில்கள் வடிவமைக்கப்பட்டிருக்கு. கோயிலுக்கு போனா பகவான் கிருஷ்ணரை பத்தி கேட்கணும், யாரோ ஒருத்தரை பத்தி கேட்கறது கிடையாது. இன்னைக்கு போங்க, எத்தனை தமிழகத்துல இருக்கக்கூடிய எல்லா பெரிய கோயிலுக்கும் போங்க, ஒண்ணு வேண்டாம், இங்க இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோயிலுக்கே போங்க. உள்ள இருக்கவங்க எத்தனை பேர் ஆஞ்சநேயர் பத்தியோ நரசிங்கரை பத்தியோ பேசிட்டு இருக்காங்க, கொஞ்சம் காது கொடுத்து பாருங்க. கிடையாது, என் வீட்டுல என்னாச்சு, எங்க வீட்டுக்கதை உலகத்துக்கதை தான் பேசிட்டு இருப்பாங்க, அது கிடையாது. அப்படி இருக்கக்கூடாது. கோயிலுக்கு வந்தோம் அப்படின்னா பகவானை பத்தி கேட்கணும். கோயிலுக்கு வந்தா மட்டும் இல்ல, சதா சர்வகாலம் பகவானை பத்தி கேட்கணும். கீர்த்தனம், பகவானுடைய நாமத்தை நம்ம வந்து சொல்லணும், பகவானுடைய புகழை பாடணும். இதுதான் முக்கியம். இதைதான் பிரகலாத் மகாராஜ் பரிந்துரைக்கிறார். இந்த செயல்கள் எல்லாமே தூய பக்தியினுடைய எண்ணத்துல செய்யப்படணும். தூய பக்தி அப்படின்னா பகவான் கிருஷ்ணருக்கு செய்யப்படக்கூடியது. நான் முதல்ல சொன்னேன், சும்மா யாரோ ஒருத்தரை வழிபடுறது கிடையாது. இங்க கூட பார்த்தீங்கன்னா பல பேர் யார் யாரோ வழிபடுறாங்க. நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்க, ஏதோ ஒருத்தர் வந்து தன்னையே கடவுள்னு சொல்லிட்டாருன்னா அவர் கடவுள் ஆயிடுறார். யாராவது ஒருத்தர் ஏதாவது ஒரு சித்தி வேலைகளை காட்டினார் அப்படின்னா அவர் கடவுள்னு நினைச்சுக்கிறாங்க. யாராவது ஒருத்தர் கையில விபூதி கொண்டு வந்துட்டாருன்னா ஓ விபூதி வந்துருச்சு, இல்ல ஏதாவது லிங்கம் கொண்டுட்டார், இல்ல ஏதாவது ஒரு பொருளை தன் வசப்படுத்திட்டார் அப்படின்னா அவங்கதான் கடவுள் நினைச்சுக்கிறாங்க. இது முட்டாள்தனம். கடவுள் அப்படின்னா என்னன்னே தெரியாம பல பேர் இருக்காங்க. கடவுள் அப்படின்னா யார் ஒருத்தர் தனக்கு மேல எந்த ஒரு அதிகாரியும் இல்லாம இருக்கிறாரோ அவர் தான் கடவுள். அத்தகைய நபர் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் மட்டுமே. இதை நம்ம வந்து குறையா தெரிஞ்சுக்கிட்டாதான் நம்மளால நம்மளுடைய உண்மையான நலனை புரிஞ்சுக்க முடியும். சும்மா யாரோ ஒருத்தர் வந்து கொஞ்சோண்டு எங்கேயோ கிடக்குற ஒரு விபூதி வந்து கையில வந்துருச்சு அப்படிங்கறதுனால அவரை வந்து நம்ம கடவுளை நம்ம ஏத்துக்க முடியாது. கடவுள் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் மட்டுமே. இதை நமக்கு ஒழுங்கா தெரிஞ்சுட்டு அப்ப நம்ம ஒழுங்கா பக்தியில ஈடுபட முடியும். அப்பதான் நம்மளுடைய பக்தி அப்படிங்கறது ஆரம்பமாகும். பக்தி அப்படின்னா அது பகவான் ஸ்ரீகிருஷ்ணருக்கு மட்டுமானதுதான், வேற யாருக்கு செய்தாலும் அது பக்தி கிடையாது. பகவான் ஸ்ரீகிருஷ்ணருக்கு பக்தியே நான் செய்யணும் அப்படின்னா, நான் முதல்லயே சொன்னேன், நம்ம வந்து மரணம் அப்படிங்கிறது வருது, அதை என்னங்கிறத யோசிச்சு பார்க்கணும். மரணத்துக்கு அப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு கிருஷ்ணா அதுக்கும் சொன்னேன், ஜாத்தஸ்யி த்ருவம் மிருத்யு த்ருவம் ஜென்ம மிருத்யசிச்சார். யாரெல்லாம் பிறக்கிறாங்களோ அவங்களுக்கு மரணம் நிச்சயம், மரணம் அடைகிறவங்க எல்லாருக்கும் மறுபிறப்பையும் நிச்சயம் நிச்சயம். சோ மறுபடி நம்ம பிறக்க போறோம், மரணம் அடைகிறோம், மறுபடி பிறக்கிறோம், மறுபடி மரணம் அடைகிறோம், மறுபடி பிறக்கிறோம். இந்த சுழற்சி இருந்துட்டே இருக்கும். இந்த சுழற்சியிலிருந்து நம்ம விடுபடணும். இந்த சுழற்சியிலிருந்து விடுபடணும் அப்படின்னா நம்ம பகவான் ஸ்ரீகிருஷ்ணருடைய லோகத்துக்கு போகணும். கிருஷ்ணர் கீதையில சொல்றார், யார் என்னுடைய லோகத்தை வந்தடைஞ்சாங்களோ அவங்க மறுபடி இந்த லோகத்துக்கு வர்றது கிடையாதுங்கிற. அதனால நம்ம மறுபடி பிறப்பு இல்லாத ஒரு இடத்துக்கு நம்ம போய் சேரணும். எங்க போய் சேர்ந்தா நம்ம மறுபடி இந்த பிறப்பு இருப்புடைய சுழற்சியில மாட்டிக்க மாட்டோமோ அந்த இடத்துக்கு நம்ம போய் சேரணும். அதுதான் புத்திசாலித்தனம், அதுதான் நம்ம செய்ய வேண்டிய காரியம். அதனாலதான் நம்ம சொல்றோம், ஒருத்தர் வந்து பக்தியில ஈடுபடுறதின் மூலமா, பக்தியோக வழிமுறையின் மூலமா நம்மளை நம்ம பகவானோட இணைச்சுக்கணும். நீங்க கேட்கலாம், ஒரு சிலர் கர்மயோகம் சொல்றாங்க, நீ செய்யற காரியத்தை செஞ்சுட்டே இரு, அதுவும் நல்லதுதான். ஒரு சிலர் சொல்றாங்க நீ தியானம் பண்ணுங்கிறாங்க, நீங்க என்ன பக்தி பண்ண சொல்லி சொல்றீங்களே அப்படின்னு. ஆனா மற்ற எந்த வழிமுறைகளுமே சாத்தியம் கிடையாது. தியானம் பண்ணி கடவுளை அடையலாம் அப்படின்னு ஒருத்தர் நினைச்சாங்க அப்படின்னா அது சாத்தியம் இல்லாத வழிமுறை. என்னங்க நிறைய பேர் தியானம் சொல்லி தராங்க நீங்க சாத்தியம் இல்லைன்னு சொல்றீங்களே அப்படின்னு நீங்க கேட்கலாம். தியானம் நிறைய பேர் சொல்லித்தரலாம், ஆனா அது வந்து முறையா இருக்காது. நம்ம கடவுளோட நம்மளை இணைக்கக்கூடியதா இருக்கணும் தியான யோகம். ஆனா இன்னைக்கு பண்ணக்கூடிய தியானம் எதுவுமே நம்மளை கடவுளோட இணைக்காது. ஏன் அப்படின்னா தியான யோகம் பண்றதுக்கு பல விதிமுறைகள் இருக்கு, அதை எதுவுமே நம்மளால இன்னைக்கு பயிற்சி செய்ய முடியாது. ஒரே ஒரு உதாரணம் பார்த்தீங்க அப்படின்னா, தியான யோகம் பயிற்சி செய்யணும் அப்படின்னா நம்ம வந்து ஆயிரக்கணக்கான வருடங்கள் உயிர் வாழணும். இன்னைக்கு நம்மளுடைய வருடமே 100 வருடம் தான், அதுல எவ்வளவு நேரம் நீ தியானம் பண்ண போற கிடையாது. முந்தைய யுகங்கள்ல பார்த்தீங்க அப்படின்னா, சத்தியுகத்துல குறிப்பா, அப்போ வந்து பல்லாயிரக்கணக்கான வருடங்கள் தியானம் பண்ணுவாங்க. அப்படி பல்லாயிரக்கணக்கான வருடங்கள் காட்டுல தனிமையான இடத்துல தியானம் பண்ணுற பட்சத்துலதான் ஒருத்தரால கடவுளை உணர முடியும். இல்லைன்னா அந்த தியானத்தினால கடவுளை உணர்றது அப்படிங்கிறது சாத்தியம் கிடையாது. இப்ப பாத்தீங்கன்னா கிருஷ்ணர் கீதையில சொல்ற எப்படி ஒருத்தர் தியான யோகத்தை எப்படி தியான யோகத்தை செய்யணும் அப்படின்னு, அத்தகைய வழிமுறை இன்னைக்கு நம்ம முயற்சி பண்ணாலும் முடியாது. எத்தனை பேரால எல்லாத்தையும் விட்டுட்டு காட்டுக்கு போக முடியும்? சும்மா நிறைய பேர் சொல்லலாம் வீட்டுல இருந்து தியானம் பண்ணலாம் அப்படின்னு, அதெல்லாம் சாத்தியம் கிடையாது. கிருஷ்ணர் அதை சொல்லல. கிருஷ்ணர் கீதையில சொல்லக்கூடியது, ஒருத்தர் தியானம் பண்ணணும் அப்படின்னா அவர் வந்து காட்டுக்கு போய் தியானம் பண்ணணும், தனிமையான இடத்த சந்திக்கணும். காட்டுக்கு போனோம் அப்படின்னா அங்க வெயில் மழை குளிர் அதெல்லாம் தாங்கக்கூடிய அளவுல இருக்கணும். எத்தனை பேருக்கு இன்னைக்கு உடல் ஆரோக்கியம் அந்த நிலையில இருக்கு கலியுகத்துல? கிடையாது. அதனால கலியுகத்துல தியானம் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சோம்னா அது சாத்தியம் கிடையாது. கலியுகத்துல யாகம் பண்ணலாங்களாங்க, யாகம் பண்ணி கடவுளை அடையலாமா? முடியாது. யாகம் பண்ணி கடவுளை அடைய முடியாது. ஏன் யாகம் பண்ண முடியாது? நிறைய பேர் யாகம் பண்றாங்களே, பண்ணலாம். ஆனா முந்தைய யுகங்கள்ல குறிப்பா திரேதாயுகத்துல பண்ணுன மாதிரி யாகம் நம்மளால பண்ண முடியாது. யாகம் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு பல தகுதிகள் தேவை. குறிப்பா அந்த யாகத்தை நடத்தக்கூடிய தகுதி வாய்ந்த பிராமணர்கள் அவசியம். பிராமணர்கள் இல்லாத பட்சத்துல யாகத்தை நம்மளால செய்ய முடியாது. வேத மந்திரங்களை பிரஷ்டமா உச்சரிக்கக்கூடிய பிராமணர்கள் இல்ல இந்த கலியுகத்துல. அதனால நம்ம இதை எதிர்பார்க்கவே முடியாது. யாகங்களை ஒழுங்கா பண்றதுங்கிறத எதிர்பார்க்கவே முடியாது. அது மட்டும் இல்லாம யாகத்துல போடக்கூடிய பொருள்கள் எல்லாமே முறையான தூய்மையான பொருள்களா இருக்கணும். இன்னைக்கு அத்தகைய பொருள்கள் எங்க கிடைக்குது நமக்கு? கிடையாது. அதனால யாகம் பண்றது அப்படிங்கறதும் கலியுகத்துல சாத்தியம் இல்லை. கோயிலுக்கு போய் பகவான கும்பிடுறாங்க, ஆனா முறையான கோயில் வழிபாடுங்கிறது சாத்தியம் கிடையாது. இன்னைக்கு நம்ம கோயில் வழிபாட்டுல ஈடுபடுறோம், ஆனா கோயில் வழிபாட்டை முறையா செய்யறது அப்படிங்கறது சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம். நீங்க பல கால கோயில்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு கூட அந்த கோயிலுக்குன்னு பக்கத்துல ஏதாவது ஆறு இருக்கும் இல்ல குளமாவது இருக்கும். ஏன் அப்படின்னா வெளியில இருந்து வரக்கூடிய தண்ணி அசுத்தமானது. தண்ணியில இரும்பு பட்டுருச்சு அப்படின்னா அது அசுத்தமானது, அது வந்து நம்ம பூஜைக்கு உபயோகப்படுத்த முடியாது. எத்தனை பேரால அப்படி இன்னைக்கு பின்பற்ற முடியும்? பகவானுக்காக ஒரு மலர் தோட்டம் வச்சு அங்க இருந்து பூக்களை பறிச்சு பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணணும், அதுதான் பூஜையினுடைய விதிமுறை. ஆனா இன்னைக்கு எத்தனை பேரான பூக்கள் வளர்த்து அதுல இருந்து பூவை எடுத்து பகவானுக்கு அர்ப்பணம் பண்ண முடியும்? முடியாது. இன்னைக்கும் கோயில் வழிபாடு சிபாரிசு செய்யப்படுது, ஆனா அதே சமயத்துல கோயில் வழிபாடு மட்டும் நமக்கு சாத்தியம் கிடையாது. அப்ப என்னதாக பண்ண முடியும் கலியுகத்துல? கலியுகம் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய தோஷங்கள் நிறைஞ்சிருக்கு. கலியுகத்துல எங்க தொட்டாலும் தோஷம். ஜனங்களுக்கு மனது வந்து ஒரு இடத்துல நிக்கவே கிடையாது. ஆன்மீகமயமான விஷயங்கள் பேசும்போது கூட அவங்களுக்கு வந்து பல சஞ்சலங்கள்ல மனம் வந்து அலைக்கடிக்குது. வேற ஏதாவது சின்ன சின்ன விஷயங்களை சைட்ல நம்ம வந்து பேசிட்டு இருக்கோம். அந்த அளவுக்கு முட்டாள்தனமா, அந்த அளவுக்கு மந்த புத்தியோட, அந்த அளவுக்கு நம்ம வந்து கொஞ்சம் கூட ஆன்மீகத்துல விருப்பம் இல்லாம துரதிருஷ்டசாலியா இருக்கிறாங்க. கலியுகத்தினுடைய அறிகுறிகள் பாகவத்துல சொல்லப்படும். மந்த பாக்கியா, ஜனங்கள்லாம் பாக்கியமே கிடையாது, அவங்க எல்லாம் துரதிருஷ்டசாலிகளா இருப்பாங்க. அல்ப ஆயுசு, ஆயுள் ரொம்ப குன்றி இருக்கும். ஆன்மீக விஷயங்கள்ல நாட்டம் இருக்காது. இன்னைக்கு இப்பயே பாருங்க, நம்ம இங்க ஆன்மீக விஷயம் பேசிட்டு இருக்கோம், எத்தனை பேர் வெளியில வேற விஷயம் பேசிட்டு இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு மக்கள் வந்து முட்டாளா இருக்கிறாங்க. அதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையா இருக்கு. அதனால இது எல்லாமே தோஷமா சொல்லப்படும். இத்தகைய தோஷங்கள் இருக்கும் போது எப்படி ஒருத்தர் உண்மையான பக்குவ நிலையை அடைய முடியும்? மக்கள் எல்லாரும் மந்த புத்தியுடையவர்களா இருக்கிறாங்க, துரதிருஷ்டசாலிகளா இருக்கிறாங்க, ஆன்மீகத்துல நாட்டம் இல்லாதவர்களா இருக்கிறாங்க. அதனால இதெல்லாம் தோஷங்களாக கருதப்படும், கலியுகத்தினுடைய தோஷங்கள். இந்த தோஷங்களால நிறைஞ்சதுதான் கலியுகம். அதனால வேற எந்த வழிமுறைகளையும் நம்ம செய்ய முடியாது. கலோ தோசே நிதே ராஜன், கலியுகம் வந்து தோஷங்கள் நிரம்பி ராஜா மாதிரி இருக்கலாம். கலியுகத்துல தோஷங்களுடைய ராஜனா இருக்கா கலியுகம். அஸ்தி ஏப்பான் மகான் குணா, இருந்தாலும் கலியுகத்துக்குன்னு ஒரு மகா குணம் இருக்கு, மிகப்பெரிய மிகச்சிறந்த ஒரு குணம் இருக்கு. அது என்ன? மிகப்பெரிய அளவுல ஒருத்தர் வந்து முக்தி அடைய முடியும். இதுதான் கலியுகத்துக்கான வழிமுறை. கலியுகத்துல தோஷங்கள் நிரம்பிதான் இருக்கு. கலியுகத்துல மக்கள் அல்பாயசா இருக்காங்க, மந்த பாக்கியத்தோட இருக்காங்க, மந்த புத்தியோட இருக்காங்க. இருந்தாலும் கலியுகத்துக்குள்ள ஒரு சிறந்த ஒரு குணம் இருக்கு. என்ன அப்படின்னா, எளிமையா பகவானுடைய நாமத்தை ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா, கிருஷ்ணா கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, இந்த மகா மந்திரத்தை ஜபிக்கிறதன் மூலமாகவே ஒருத்தர் நம்மளை கடவுளோட இணைச்சுக்கலாம். நம்மளை கடவுளோட இணைச்சுக்கிறது அப்படின்னா, பகவான் கிருஷ்ணருக்கு என்ன பிடிக்குமோ அந்த செயல்களை நம்ம செய்யறது. பகவான் கிருஷ்ணர் கலியுகத்துல சொல்றார், என்னுடைய நாமத்தை நீ சொல்லுங்க, என்னுடைய நாமத்தை கேளுங்க, இதை செய்யறது தான் நமக்கு முக்கியம். ஒரு சிலர் சொல்றாங்க, நம்ம ஆன்மீகம் அப்படின்னா ஆத்மாவையும் பரமாத்மையும் ஐக்கியப்படுத்திக்கிறது அப்படின்னு, அது கிடையாது. ஆன்மீகம் அப்படின்னா ஆத்மாவானது பரமாத்மாவுக்கு தொண்டு செய்யணும், அதுதான் ஆன்மீகம். ஆத்மா என்னைக்கு பரமாத்மாவோட நிலையா ஒன்னாயிடாரு, அது வந்து முட்டாள்தனமான கருத்து. ஆத்மா பரமாத்மாவுக்கு சேவை செய்யணும், தொண்டு செய்யணும், அதுதான் முக்கியம். அப்படிப்பட்ட தொண்டு தான் ஒருத்தரை கலியுகத்து ஒருத்தருக்கு ஆன்மீகத்துல முன்னேற்றத்தை கொடுக்கும். அத்தகைய தொண்டுகள்ல மிக முக்கியமானது இந்த கலியுகத்துல பகவானுடைய நாமத்தை சொல்றது. ஹரே நாம ஹரே நாம ஹரே நாம இவ கேவலம் கலோ நாஸ்தேவ 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 கதிரண்யதா. சண்டையும் சொச்சவும் உடைய இந்த கலியுகத்துல பகவான் ஹரியின் நாமத்தை சொல்வதை தவிர, பகவான் ஹரியின் நாமத்தை சொல்வதை தவிர, பகவான் ஹரியின் நாமத்தை சொல்வதை தவிர வேறு கதி இல்லை, வேறு கதி இல்லை, வேறு கதி இல்லை. இந்த ஹரியின் நாமத்தை சொல்வதை தவிர அப்படிங்கிற வார்த்தையும், வேறு கதி இல்லை அப்படிங்கிற வார்த்தையும் மூன்று தடவை அழுத்தம் திருத்தமா சொல்லப்படுது. ஏன் ஏன் அப்படி சொல்லப்படுது அப்படின்னா, இதுதான் கதி. எந்த விஷயம் மூன்று தடவை அழுத்தம் திருத்தமா சொல்லப்படுதோ அந்த விஷயம் கண்டிப்பா நம்ம பின்பற்றணும் அப்படிங்கறது அர்த்தம். அதனாலதான் அந்த மாதிரி மூன்று தடவை ஆணித்தரமா அழுத்தம் திருத்தமா சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம கலி சந்தார்ண உபநிஷத்துல சொல்லப்படுது, ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, இத்தி சோடசக நாம்னா கலி கல்மஷ நாசனம் நத பரத்ரோபாய சர்வ வேதேஷு திருஷதி. இந்த ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, இந்த 16 வார்த்தைகளை கொண்ட இந்த மந்திரம் தான் கலியுகத்தினுடைய எல்லா கல்மிஷங்களையும் கலியுகத்தினுடைய எல்லா கெட்ட கெட்ட குணங்களையும் நீக்கக்கூடியது. இதி சோடசகனாம்னா கலி கல்மஷ நாசனம், கலியுகத்தினுடைய எல்லா கல்மிஷங்களையும் எல்லா கெட்ட குணங்களையும் நாசம் பண்ணக்கூடியது. நாத்தா பரத்ரோ உபாயம், இதை தவிர வேற உபாயம் கிடையாது, வேற வழி கிடையாது. சர்வ வேதேஷு திருஷ்யதி, இதுதான் எல்லா வேதங்களும் சொல்லுது. அப்படி இருக்கும்போது நம்ம ஏன் இந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை ஜெபம் பண்ணக்கூடாது? நம்ம எல்லாரும் மனிதர்களா பிறந்திருக்கோம். மனுஷ ஜென்ம துர்லபம், மனிதரா பிறக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப அரிது. தமிழ்லயும் சொல்லுவாங்க, அரிது அரிது மானிடரா பிறத்தல் அரிது. நிறைய பேருக்கு தெரியும், ஏன் அப்படின்னு தெரியாது. நம்ம வந்து எத்தனையோ பிறவிகளை தாண்டி இந்த மனித பிறவி அடைஞ்சிருக்கோம். இந்த மனித பிறவியும் நம்ம வந்து மிருகத்தை போல செலவழிச்சிடக்கூடாது. மிருகத்தை போல வெறுமை சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு உடலுறவு கொண்டு தற்காத்துட்டு நம்ம செலவு பண்ணி விரயம் பண்ணிடக்கூடாது. மனித பிறவியை நம்ம முறையா உபயோகப்படுத்தணும். மனித பிறவியை நம்ம முறையா உபயோகப்படுத்தணும். எப்படி முறையா உபயோகப்படுத்துறது? பகவான் ஸ்ரீகிருஷ்ணருக்கு பக்தி செய்யணும். யாரோ ஒருத்தருக்கு பக்தி செய்யறது கிடையாது. பகவான் ஸ்ரீகிருஷ்ணருக்கு தூய்மையான பக்தி செய்யணும். அப்படிப்பட்ட பக்தி எப்படி நம்ம செய்யறது அப்படின்னா, இந்த கிருஷ்ணருடைய நாமத்தை ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே அப்படிங்கிற மந்திரத்தை தினமும் நம்ம உச்சாரணம் பண்ணணும், தினமும் சொல்லணும். நம்ம என்ன சிபாரிசு பண்றோம் அப்படின்னா, இந்த ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே இந்த மந்திரத்தை 108 தடவை சொன்னீங்கன்னா அது ஒரு சுற்று. இது மாதிரி ஒரு நாளைக்கு 16 சுற்றுகள் ஜெபம்னு சொல்லி நம்ம சிபாரிசு பண்றோம். ஆரம்பத்துல 16 சுற்றுகள் ஜெபம் பண்றது கடினமா இருக்கலாம். அதனால ஆரம்பத்துல குறைஞ்சது ஒரு சுற்று, ஒரு நாளைக்கு ஒரு 108 தடவை இந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை உச்சாரணம் பண்ணு. இதுதான் நம்மளை வந்து காப்பாற்றும். நம்ம சேர்த்து வச்சிருக்கிற சொத்தோ, நம்மளுடைய சொந்த மந்தமோ, நம்மளுக்கு இருக்கக்கூடிய கூடவே இருக்கக்கூடிய மனைவி மகன்களோ, நம்மளுடைய பேங்க் பேலன்ஸோ எதுவுமே நமக்கு உதவாது. நமக்கு உதவக்கூடியது இந்த ஹரிநாமம் மட்டுமே. இந்த ஹரிநாமத்தை நம்ம எடுத்துக்கணும். இந்த ஹரிநாமம் ஒண்ணுதான் நம்மளை காப்பாற்றக்கூடியது, வேற எதுவுமே நம்மளை காப்பாற்ற முடியாது. அதனால இத எல்லாரும் எடுத்துக்குமாறு பரிந்துரைக்கிறோம், வேண்டுகோள் விடுக்கிறோம். யாரெல்லாம் இங்க இன்னும் இந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை ஜெபம் பண்றது ஆரம்பிக்கலையோ, அவங்க எல்லாரும் இன்னைக்கே இந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திர ஜபத்தை ஆரம்பிங்க. இத சொல்றதுக்கு எந்த விதிமுறைகளும் கிடையாது. நீங்க கேட்கலாம், பெண்கள் சொல்லாமா, ஆண்கள் சொல்லாமா, கீழ் ஜாதிக்காரன் சொல்லாமா, மேல் ஜாதிக்காரன் சொல்லாமா, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. யார் வேணாலும் எப்ப வேணாலும் எங்க வேணாலும் எந்த சூழ்நிலையில வேணாலும் இந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை சொல்லலாம், அதுக்கு எந்த தடையும் கிடையாது. அதனாலதான் நம்ம மறுபடியும் சொல்றோம், எல்லாரும் தயவு செய்து ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராமா ராம ராமா ஹரே ஹரே இந்த மகாமந்திரத்தை தினமும் உச்சாரணம் பண்ணுங்க. இது ஒண்ணுதான் நம்ம கடவுளை அடையிறதுக்கான வழி. வேற எந்த வழிமுறைகளையும் நம்ம வந்து பகவான அடைய முடியாது. இதோட நான் முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா கேட்கலாம், ஏதாவது கேள்விகள் இருந்ததுன்னா கேட்கலாம்.
ஒரு விஷயத்தை பார்த்தறியும், ஓ இது நான் விரும்புறேன்னு சொல்லி போறான்.
அந்த புலன்கள் வந்து மனதை தூண்டுது. அதுக்கப்புறம் புத்தியும் ஆத்மாவும் சேர்ந்து எல்லாரும் சரி அந்த செயலை செய்யலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வராங்க. இப்படித்தான் ஒருத்தர் செயல்பட்டு இருக்கான். ஆனா ஒருத்தன் எப்படி செயல்படணும் அப்படின்னா, ஆத்மாவானது ஆத்ம ஞானத்தை பெற்று நம்ம புத்தியை கொண்டு புலன்களை கட்டுப்படுத்தணும். இந்த மூளை அப்படிங்கறது வந்து புத்தி செயல்படுறதுக்கான ஒரு வெளித்தோட்டத்துல இருக்கக்கூடிய ஒரு மெக்கானிசம். மூளையில இருந்துதான் புத்தி இருக்குங்கிறது கிடையாது. புத்தி அப்படிங்கிறது சூக்ஷ்ம சரீரம். மூளை வந்து நம்மளால பார்க்க முடியும். இது வந்து ஸ்தூல சரீரம், நம்மளால பார்க்கக்கூடிய சரீரம். ஐம்புலங்களா அஞ்சு பஞ்சபூதங்களால ஆனது இந்த உடல். நிலம், நீர், காற்று, நெருப்பு, ஆகாயம், இந்த பஞ்சபூதங்களால ஆனதுதான் இந்த உடல். இந்த உடலினுடைய ஒரு பகுதி தான் மூளை. இந்த இதுக்கு அப்பால மனம், புத்தி, அகங்காரம் அப்படின்னு மூன்று இணைஞ்சது சூக்ஷ்ம சரீரம். அதுக்கு உள்ளதான் ஆத்மா இருக்கு. சோ இந்த புத்தி அப்படிங்கிறது சூக்ஷ்ம சரீரத்துக்குள்ள இருக்கு. மூளை அதை வெளியில செயல்படுத்துறதுக்கான ஒரு, அதை வெளியில கொண்டு வர்றதுக்கு ஒரு எலமெண்ட், அவ்வளவுதான். வெளியில வர்றதுக்கு அது ஒரு கருவி மாதிரி செயல்படும் மூளை. மூளையினால மட்டும் ஒருத்தர் புத்தி வந்துடுறாரு. எல்லாருக்கும் மூளை ஒரே அளவு தான் இருக்கு. எல்லாருக்கும் மூளை இருக்கு. எல்லாரும் மூளை இருக்கு. அப்ப ஏன் எல்லாரும் ஒரே புத்தியோட இல்ல? ஏன்னா வித்தியாசப்படும், புத்தி வேறுபடும். புத்தி வந்து சூக்ஷ்ம சரீரம். இந்த புத்தியை கொண்டு ஒருத்தன் மனதை கட்டுப்படுத்தணும், மனதை கொண்டு ஒருத்தன் புத்தியை கொண்டு மனதை வழி நடத்தணும், மனதை கொண்டு ஒருத்தன் புலன்களை கட்டுப்படுத்தணும். இதுதான் வழிமுறை. கிருஷ்ணர் கீதையில சொல்றார், நம்ம இந்த இந்த புத்தி வந்து ஆத்மா வந்து புத்தியை விட உயர்ந்தது. அதை பத்தி விளக்கும் போது நம்மளுடைய ஆச்சாரிய சிவபிரபா சொல்றார், நம்மளுடைய புத்தியை எப்படி நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னா, குரு சாது சாஸ்திரத்துல இருந்து எடுத்துக்கணும். புத்தி அப்படின்னா நமக்கு உண்மையான புத்தி அப்படிங்கறது என்னன்னு நமக்கு தெரியாது. புத்தி அப்படின்னா அறிவு. எது அறிவு? நம்ம நினைக்கலாம் இதுதாங்க நல்லதுன்னு நம்ம நினைச்சிட்டு இருப்போம். ஒருத்த குடிகாரன் போய் கேட்டீங்கன்னா அவனுடைய புத்தியின் பிரகாரம் என்ன, குடிக்கிறது நல்லதுமா? ஆனா அதை நம்ம வந்து எடுத்துக்க முடியாது. அது புத்தி கிடையாது. அது வந்து அவங்களோட புலன்களால மயக்கப்பட்ட புத்தி. உண்மையான புத்தி என்னன்னா குரு சாது சாஸ்திரத்தின் அடிப்படையில வரக்கூடிய புத்தி. அந்த புத்தியை உபயோகப்படுத்தி நம்ம மனதை வழி நடத்தணும். அந்த மனதை உபயோகப்படுத்தி நம்ம புலன்களை கட்டுப்படுத்தணும். மறுபிறப்பு, மறுபிறவை பத்தி தெரிஞ்சுக்கணும். நான் முதல்ல சொன்னேன், யாரெல்லாம் பிறக்கிறாங்களோ அவங்களுக்குலாம் மரணம் நிச்சயம், யாரெல்லாம் மரணம் அடைகிறாங்களோ அவங்களுக்கு மறுபிறவி நிச்சயம். கிருஷ்ணர் கீதையில இரண்டாவது அத்தியாயத்துல இதை விளக்குறார். மறுபிறவை பற்றிய விஷயங்கள் மிகவும் ஆழமானது. அதை இப்ப நம்மளால முழுமையா பிரிக்கிறது நமக்கு நேரம் கிடையாது. ஆனா கிருஷ்ணர் ரொம்ப எளிமையா ஒரு உதாரணம் கொடுத்து சொல்றாரு. நான் இப்ப இந்த சட்டை போட்டிருக்கேன் அப்படின்னா, இந்த சட்டை பழசா போயிடுச்சுன்னா இந்த சட்டையை நான் தூக்கி போட்டு வேற ஒரு சட்டை போட்டுக்கேன். அதே மாதிரிதான் நான் இந்த உடல் பழதா போயிடுச்சு அப்படின்னா, இந்த உடலை நான் தூக்கி போட்டுட்டு வேற ஒரு உடலை நான் அணிந்துக்கிறேன். அதுதான் மறுபிறவி அப்படிங்கிறது. கிருஷ்ணர் எளிமையான ஒரு உதாரணத்தை கொடுத்து விளக்குறார் பகவத்கீதையினுடைய இரண்டாவது அத்தியாயத்தை. மேலும் கிருஷ்ணர் இதை எப்படிங்க நான் ஏத்துக்கிறது உணர்றது அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் கொடுக்குறார். இப்ப நம்ம எல்லாருமே வந்து குழந்தை பருவத்தை தாண்டி வந்திருக்கோம். குழந்தை பருவத்துல இருந்தப்ப நமக்கு ஒரு உடல் இருந்தது. அந்த உடல் இப்ப இருக்கா? கிடையாது. அந்த உடல் இப்ப மாறிடுச்சு. அந்த உடலை நம்ம விட்டுட்டோம். இப்ப நமக்கு ஒரு உடல் இருக்கு. இதே உடல் தான் நமக்கு இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு இருக்குமா? கிடையாது, மாறி போயிடும். அப்புறம் வயதாகி தள்ளாத வயதுல இருக்கும் போது அப்ப வேற ஒரு உடல் இருக்கும். அப்ப என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, உடல் மாறிட்டே இருக்கு. ஆனா நான் வந்து நான் அப்படின்னு உணர்றனே அந்த உணர்வு அப்படியே தான் இருக்கு. கரெக்டா? கிருஷ்ணர் என்ன சொல்றாருன்னா, தேகினோஸ்மின்யதா தேக கௌமாரம் எவ்வளம் ஜரா ததா தேகாந்திர பிராப்தி தீரஸ்தத்ரணாம் உத்யதி. அவர் சொல்றார், எப்படி குழந்தை பருவத்திலிருந்து இளமைக்கும், இளமையிலிருந்து முதுமைக்கும் உடல் மாறுகின்றதோ, அதுபோல மரணத்தின் போது ஆத்மா வேறு ஒரு உடலை எடுக்கிறதுங்கிறார். இது புரிஞ்சுக்கிறதுல எந்த கஷ்டமும் கிடையாது. சோ கிருஷ்ண கீதையில இந்த மறுபிறவை பத்தி ரொம்ப தெளிவா சொல்றாரு. எப்படி நம்ம வந்து ஏற்கனவே குழந்தை பருவத்துல இருந்த உடலை விட்டுட்டோம், இளமை பருவத்துல இருந்த உடலை ஒரு சிலர் விட்டுட்டோம், ஒரு சிலர் நடு வயதுல இருந்த உடலையும் விட்டுட்டாங்க. எப்படி அந்த உடலை தான் ஒருத்தர் விடுறாங்களோ அதே மாதிரி மரணத்தின் போது மொத்தமா அந்த விட்டுட்டு நம்ம வேற ஒரு புதுசா ஒரு உடலை எடுத்துக்கிறோம். இந்த சட்டை பழசா போயிடுச்சுன்னா வேற ஒரு சட்டை போடுற மாதிரிதான், இந்த உடல் பழதா போயிடுச்சு அப்படின்னா அப்ப நம்ம வேற ஒரு உடலை எடுத்துக்கிறோம். இதுதான் கிருஷ்ணன் கீதையில எளிமையா சொல்ற. அவன் எப்படி அந்த உடல் அவனுக்கு கிடைக்குது அதை பத்தி மேலும் விளக்கமா 8வது அத்தியாயத்தையும் கிருஷ்ணன் விளக்குற. அங்க கிருஷ்ணன் சொல்ற, யார் எந்த மனநிலையோட ஒரு உடலை விடுறாங்களோ அந்த மனநிலைக்கு தகுந்த உடல் அடுத்த பிறவில கிடைக்கும். ஒரு அது மட்டும் இல்லாம ஒருத்தர் இந்த பிறவில எத்தகைய காரியங்களை ஈடுபடுறானோ அதுக்கு தகுந்த உடல் அடுத்த பிறவில கிடைக்கும். இப்ப பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்து உதாரணத்துக்கு அசைவ உணவு சாப்பிடுறதுன்னு ரொம்ப பிரியத்தோட இருக்கான்னு வச்சுக்கோங்க, அவனுக்கு அசைவ உணவு சாப்பிடுறதுக்கு தகுந்த உடல் அடுத்த பிறவில கிடைக்கும். மனித உடல் அசைவ உணவு சாப்பிடுறதுக்கு தகுந்தது கிடையாது, ஆனா அவன் அசைவ உணவுல பிரியமுடையவனா இருக்கிறதுனால அவனுக்கு அடுத்த பிறவில அவன் நாயா போயிடுவான் இல்ல புலியா போயிடுவான். அசைவ உணவு சாப்பிடுறதுக்கு தகுந்த ஒரு உடலை பகவான் கொடுப்பார். அதான் சொல்றார், இந்த உடல்ல இருக்கும் போது ஒருத்தன் எப்படி வாழ்றானோ அதுக்கு தகுந்த மாதிரி உடல் கிடைக்கும். அதுக்கப்புறம் மரண நேரத்துல ஒருத்தன் என்ன நினைக்கிறானோ அந்த நிலையை ஒருத்தன் அடைவான். மரண நேரத்துல யார் ஒருத்தர் இப்போ பல பேர் பாத்தீங்கன்னா என் பொண்டாட்டி விட்டு நான் போறேனே அப்படின்னு ஒரு மன வருத்தத்துல புற்று போயிடுவான். அப்படி போனா என்ன ஆகும், அடுத்த பிறவில அவன் வந்து ஒரு பெண்ணா பிறப்பான். ஆனா அவன் மனித சரீரத்துல பெண்ணா இருப்பானா இல்ல நாயகனுடைய சரீரத்துல பெண்ணா இருப்பானா அப்படிங்கிறது அது அவனுடைய செயல்களை பொறுத்தது. ஆனா ஒரு பெண்ணினுடைய சரீரத்தை அவன் அடைவான். ஒருத்தன் வந்து சாக போகும்போது எனக்கு கொஞ்சோண்டு சக்கரை குடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும்பா அப்படின்னு சொல்லிட்டு செத்து போறான்னு சொன்னான். அப்ப அந்த சக்கரை சாப்பிடறதுக்கு ஒரு எறும்பா பிறப்பான். சோ இப்படி அவனுடைய மரணத்தின் மறுபிறவி அப்படிங்கிறது அவனுடைய செயல்களின் அடிப்படையில முடிவடையும். ஆனா கிருஷ்ணர் நமக்கு சிபாரிசு பண்றது என்னன்னா, நீ எதை பத்தி நினைக்காது, என்னை பத்தி நீ நினைச்சுட்டு இந்த உடலை விட்ட அப்படின்னா நீ என்னுடைய லோகத்துக்கு வந்தடைவ. அதுதான் நமக்கு தேவை. கிருஷ்ணர் சொல்ற, கடைசி நேரத்துல என்ன நினைச்சனா பகவான் ஸ்ரீகிருஷ்ணரை நம்ம எல்லாரும் நினைக்கணும், ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை சொல்லணும். அப்படி நம்ம நினைச்சோம்னா பகவான் கிருஷ்ணரை நினைச்சு அவருடைய திருநாமத்தை சொன்னோம் அப்படின்னா அப்ப நம்ம அவருடைய லோகத்துக்கு போய் சேருவோம், பகவான் கிருஷ்ணருடைய லோகத்துக்கு போய் சேருவோம். கிருஷ்ணர் அதுக்கு உறுதி தரார், அவர் வாக்குறுதி தரார். அதுல நம்ம வந்து நம்பிக்கை வைக்கணும். அது மட்டும் நம்ம உடனே ஒருத்தர் கேட்கலாம், அப்ப நான் கடைசி காலத்துல ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் சொல்லிக்கிறேங்க, கிருஷ்ண லோகத்துக்கு போயிடுறேங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனா அது சாத்தியம் கிடையாது. கிருஷ்ணர் இதை சொல்லிட்டு கடைசி நேரத்துல என்ன நினைச்சினா நீ வந்து என்னோட இடத்துக்கு வருவ அப்படிங்கறத சொல்லிட்டு அடுத்த ஸ்லோகத்திலே சொல்ற, தஸ்மா சர்வேஷு காலேஷு மா மனுஷ்மர வித்யச்சா மையார்பிதா மனோ புத்தி மாமே வைஷிஷ்ய அசம்சேக. அவர் சொல்ற, அதனால நீ கடைசி நேரத்துல என்ன வந்தடையணும் அப்படிங்கறதுனால சர்வேஷு காலேஷு எல்லா நேரத்திலையும் என்னையே நினைச்சுக்கிட்டு நீ எனக்காக நீ வந்து யுத்தம் பண்ணு, எனக்காக நீ சண்டை போடு. மை அர்ப்பிதா மனோ புத்தி உன்னுடைய மனதையும் புத்தியையும் எனக்கு அர்ப்பணம் பண்ண, எனக்கு அர்ப்பணம் பண்ணி நீ செயல்பட்ட அப்படின்னா அப்ப நீ என்னையே வந்தடைவாய், அதுல எந்த சந்தேகம் கிடையாதுங்கிற. சோ கடைசி நேரத்துல பகவான் கிருஷ்ணரை நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா அதுக்கு நம்ம இப்பையில இருந்தே பயிற்சி எடுக்கணும். இப்பையில இருந்தே பயிற்சி எடுத்தாலே ஒழிய நம்மளால பகவான இறுதி நேரத்தை நினைக்கிறது அப்படிங்கிறது சாத்தியம் கிடையாது. நம்ம தினமும் ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை சொல்லி நம்மளுடைய நாக்க பயிற்சி பண்ணோம் அப்படின்னா, நம்மளுடைய இதயத்தை தூய்மைப்படுத்தணும் அப்படின்னா, அப்ப இறுதி நேரத்திலேயே நம்ம பகவானை கும்பிட முடியும், இல்லைன்னா முடியாது. அப்ப மறுபிறவியை நம்ம பகவானுடைய லோகத்தை எடுத்துட்டு அதுக்கப்புறம் மறுபிறவி எதுவுமே இல்லாத ஒரு நிலையை அடைய முடியும். ஈய கொண்டம்னா பொதுவா எந்த ஒரு உயிரினத்திலுமே நம்ம வந்து தீங்கிழைக்க கூடாது. ஸ்ரீமத் பாகவதத்துல 5வது காண்டத்துல உயிரினங்களை கொள்றதுனால பொதுவா 5வது காண்டத்துல நரகலோகத்தை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. அங்க வந்து எந்த மாதிரியான பாவ காரியங்களை செய்யறவங்களுக்கு எப்படிப்பட்ட நரகம் இருக்கு அப்படிங்கிறது. எந்த ஒரு உயிரினங்களையும் நம்ம வந்து தேவையில்லாம கொல்லக்கூடாது, அது வந்து பாவம், அதை நம்ம எதிர்கொள்ளணும்.